அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்பில் வந்து நம்ம 11 பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைய வகுப்பில் 12வது பாடலிருந்து நம்ம இந்த சந்தேகம் தெளிதல் படலத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இதில் வந்து 12வது பாடல் கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பாடல் 12. உருக்கிய தாரா நீர் ஞானா உருவங்களானார் போல விருத்திகள் கடபடாதி விடயமாய்ப் பரிணமிக்கும் அருப்பல விடயமெல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும் இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, உருக்கிய தாரா நீர். இப்போ உருக்கிய தாரா நீர்னா, இப்போ உலோகங்களை உருக்குகின்ற பொழுது உண்டாகக்கூடிய ஒரு விதமான நீர் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம தெய்வ சிலைகளை எல்லாம் செய்யும்போது அதுக்குண்டான வார்ப்பில் அந்த என்ன வடிவம் தேவைப்படுதோ அந்த வடிவத்தில் அந்த உலோகத்தினுடைய நீரை உருக்கி ஊற்றி நமக்கு தேவையான உருவங்களை நம்ம செஞ்சுக்குவோம். இப்போ பொதுவாக கடவுள் சிற்பங்களை செய்யக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளை பட்டறைகளை நம்ம போய் பார்த்தோம்னா, பித்தளைகள் இந்த செம்பு போன்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் உருக்குவாங்க. அந்த மெட்டல்ஸை பூரா உருக்கி அது நமக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வார்ப்பில் ஊற்றி எடுப்பாங்க. அப்போ அதுபோல் உலோகங்களை உருக்கிய தாரா நீரை பலவிதமான வடிவங்களில் செய்யப்பட்ட அச்சுக்களிலே ஊற்றி விதவிதமான உருவங்களில் அந்த உலோகத்தை வார்த்து எடுப்பது போல அப்படிங்கிறாரு. உருக்கிய தாரா நீர் ஞானா உருவங்களானார் போல. ஞானான்னா பலவிதமான அர்த்தம். அப்போ ஒரு உருக்கிய தாரா நீர்னா உலோக நீரானது எப்படி அதனுடைய வார்ப்பிலே ஊற்றப்பட்டு பல்வேறு வடிவங்களை அடைகின்றதோ அது போல விருத்திகள் கடபடாதி விடயமாய் பரிணமிக்கும்ங்கிறார். விருத்திகள்னா மனோ விருத்திகள், நம்முடைய எண்ணங்கள். அது எப்படி பரிணமிக்குது அப்படிங்கிற சொல்றார் பாருங்க. கடபடாதி விடயமாய். இப்போ கடம் அப்படின்னா நமக்கு குடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், அல்லது பானைன்னு எடுத்துக்கலாம். படாதி அப்படின்னா படம்னா இங்கே வந்து துணி. அப்போ கடபடாதி விடயமாய் பரிணமிக்கும். அதாவது ஒரு பானையாகவும் ஒரு துணியாகவும் நமக்கு தெரியுது. அப்போது எப்படி இந்த விருத்திகள் வந்து நமக்கு பானையாகவும் துணியாகவும் தெரியுது? பல்வேறு விதமான எண்ணங்களில் உண்டான அந்த விருத்திகள் தான் இது போன்ற வடிவங்களை நமக்கு கொண்டு வருது. மனமானது நமக்கு வடிவங்களை பற்றி கொண்டு வருகிறது. அப்போ அந்த வடிவங்கள் நமக்கு எப்படி பற்றப்படுகிறதுனா, நமக்கு எண்ணங்களாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ ஒரு வடிவத்தை வந்து நம்ம இது இதுன்னு எப்படி நம்ம பெயர் கொடுத்து அழைக்கிறோமோ அது போன்ற அந்த எண்ணங்களே நமக்கு வடிவமாக காட்சியாகின்றது அப்படிங்கிறாரு. அப்போ பலவிதமான எண்ணங்களில் உண்டான பல்வேறு விஷயங்களில் வடிவத்தை பற்றி கொண்ட மனமானது எப்படி குடம் துணி போன்று கற்பித்து கொண்டதுக்கு ஏற்ப அதன் வடிவத்தை எடுத்துக்கொள்கின்றது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் கடந்த பாடலையும் சொன்னார். அதாவது இப்போ நமக்கு அறிவு வந்து பிரகாசிக்கிறது வந்து இந்த ஆபாச ஜீவன் மூலமாக பிரகாசிக்குது. அப்போ இந்த ஆபாச ஜீவன் என்ன பண்ணுது, உடலில் உள்ள இந்திரியங்களை வச்சுக்கிட்டு தான் வெளியிருக்கிற விசை சுகங்களே பற்றுது. ஏன்னா இப்போ இந்த கண்ணுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்கின்ற பொழுது என்ன முன்னாடி இருக்குதோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அந்த பற்றுதல் வந்து கண்ணு மூலமாக தான் முதல்ல நமக்கு தெரிய வருது. அப்போ அது குடமா அல்லது துணியா அப்படிங்கிறத எப்படி தெரியுது? கண் பார்க்கறதுனால தான் அது முடிவு பண்ணுது. அப்போ கண் அதை பார்த்து இது குடம் இது துணி அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வர்றது மனதில் உண்டாக்கப்பட்ட எண்ணங்களினுடைய வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது இங்க. ஏன்னா அப்படித்தான் நமக்கு எண்ணங்கள் மூலமாக இத்தனை விஷயங்களையும் உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கப்பட்டிருக்குது. பிறந்தப்போ நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு இது இது எதுன்னு சொல்லி கொடுத்தாதானே தெரியும், இல்லைனா அதுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு நாமமும் ஒரு ரூபமும் நாம் சூட்டி அதை தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த மனம் வந்து எவ்வளவோ விஷயங்களில் உலக சுகங்களில் விஷயங்களில் வடிவத்தை பற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி பற்றி கொண்ட மனமானது தான் இந்த வெளியிருக்கிற இந்த விஷயங்களை பார்த்துட்டு இது குடம் இது துணி அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி தான் வடிவங்கள் உண்டாக்கப்படுகின்றது அப்படிங்கிறாரு. அப்போ இவ்வாறு பலவிதமான வடிவங்களை வடிவமைத்து கொண்ட ஆத்மாவின் பிரதிபிம்பமான ஆபாச ஜீவன். ஏன்னா அருப்பல விடயமெல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும் அப்படிங்கிறார். அப்போ இது மாதிரி பலவிதமான விஷயங்களை ஆபாசன் தோற்றுவிக்கும்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆபாசம்னா ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம்னா என்ன? மனம் தான். அப்போ இந்த மனம்ங்கிறது உண்மையிலேயே என்ன? ஜீவன் தான். அப்போ இந்த ஜீவன்கிற ஒரு விஷயம்தான் இங்கே மனமாக இருக்கிறது. அப்போ இந்த மனம் வந்து எப்படி உண்டாகுது? எண்ணங்களின் தொகுப்பு தான் இங்கே மனம் அல்லது ஜீவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே எண்ணங்களால் ஒட்டுமொத்த தொகுப்பாக உருவாகிவிட்டால் மனம்னு சொல்கிறோம். ஒரு தனித்த எண்ணத்தை வந்து மனம் சொல்ல முடியாது. அப்போ எண்ணங்கள் பலவிதமான எண்ணங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இங்கே மனம். அப்போ இந்த மனம் எப்படி இயங்குது? ஆத்மா இருக்கிறதுனால இயங்குது. ஆத்மாவினுடைய பிரதிபிம்பமாக அதில் பிரகாசிக்குது. அந்த எண்ணங்களிலே வந்து ஆத்மாவினுடைய அறிவு பிரகாசிக்கும் போது அது ஆபாச ஜீவனாக மாறுகிறது, பிரதிபிம்பமாக பிரதிபிம்பிக்க ஆரம்பிக்கின்றது. அப்போ தான் நமக்கு என்னென்ன விசேஷ சுகங்கள் வெளியே இருக்குங்கிறது தெரிய வருது. அதுதான் இங்கே சொல்கிறாரு. அறுப்பல விடயமெல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும், இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே. அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு இருளில் வந்து நமக்கு கண்களும் வெளிச்சமும் இல்லாமல் ஒரு பொருளையும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ எப்படி மற்றதெல்லாம் நமக்கு தெரிய வருது? அப்போ அப்போ வெளிச்சமும் இருக்கணும், நமக்கு கண்ணும் இருக்கணும். அப்போ தானே இந்த புற உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். அதுபோல இந்த ஆபாச ஜீவனும் மனமும் இல்லாமல் இந்த உலகத்தை நாம் காண முடியாது அப்படின்னு இங்க சொல்றாரு. இங்க அவர் சொல்ல வர்ற விஷயமே, இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே. அப்ப அது போல இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் இந்த உலகம்ங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்ப இந்த மனம்ங்கிறது என்ன? பல்வேறு எண்ணங்களுடைய தொகுப்பு. இந்த பல்வேறு எண்ணங்களுடைய தொகுப்பாகிய மனதை நம்ம என்ன பண்றோம்? ஜீவன் சொல்றோம். சரி, இந்த ஜீவன் எப்படி பிரகாசிக்குது? ஆத்மாவினுடைய அறிவை பிரதிபிம்பிக்கிறதுனால அது பிரகாசிக்குது. அப்போ இங்கே ஆத்மா இருக்கிறதுனால தான் மனம்ங்கிற ஒரு விஷயமே பிரகாசிக்க முடியும். எண்ணங்கள் வந்து உண்டானாலும் அந்த எண்ணங்கள் வழியாக, இந்த புலன்கள் வழியாக எது எது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எது அப்படின்னா, ஆத்மா இருப்பதனால்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. ஏன்னா நம்ம நடைமுறையிலே பார்க்குறோம். இப்போ உயிரற்ற ஒரு மனிதனை, கண் இருக்குது, காது இருக்குது, எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட, ஆனால் அவனால் எதையுமே பார்க்க முடியலையில்ல. இப்போ செத்துப்போன ஒரு பணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நமக்கு இருக்கிற மாதிரியே ரெண்டு கண் அதுக்கு இருக்குது, ஆனால் அதற்கு பார்வை இல்லை, பார்க்க முடியல. காது இருக்குது ஆனால் கேட்க முடியல. நாக்கு இருக்குது ஆனால் சுவைக்க முடியல. ஏன்? அப்போ அதுக்கு உண்டான மூலப்பொருள் அதுக்கிட்ட இல்லை, அந்த உடலில் இல்லை. அப்போ அந்த உடலில் எது இருக்கணும்? அந்த ஆத்மா இருக்கணும். அப்போ இங்கே ஆத்மா இருக்கிறதுனால தான் பிரகாசிக்க முடியும். அது இருந்தால் தான் இந்த உடல் வந்து செயல்பாட்டுக்கு வரும். அப்போ தான் அந்த புலன்கள் வழியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ஆத்மா இருப்பதனால தான் இந்த புலன்கள் கூட வந்து பிரகாசிக்குது, இல்லைன்னா இந்த புலன்கள் வழியாக ஒன்றும் தெரியாது. அப்போ கண்ணுங்கிற ஒரு புலன் இருக்கும், ஆனால் பார்வை தெரியாது. ஏன்னா ஆத்மா இல்லை. காதுன்னு ஒரு புலன் இருக்கும், ஆனால் காது கேட்காது, ஏன்னா ஆத்மா இல்லை. அப்போ அது இருக்கணுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த ஆத்மா இருப்பதனால தான் இங்கே எல்லாமே பிரகாசிக்கிறது. அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. அறுப்பல விடயமெல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும், இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே. எப்படி இருட்டில் வந்து ஒரு வெளிச்சமும் ஒரு கண்ணும் இல்லைன்னா அங்கே எந்த பொருளும் தெரியாதோ, அது போல இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இங்கே வந்து இந்த உலகம் தெரியாது நமக்கு. அப்போ இந்த உலகம் நமக்கு தெரியணும் அப்படின்னா மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ இந்த மனம் எப்படி நமக்கு செயல்படுது அப்படின்னா, அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இந்த மனம் செயல்படுது. ஏன்னா அறிவினுடைய பிரதிபிம்பம், அதனுடைய பிரகாசம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த பாடலில் அவர் சொல்கிறார். அடுத்த 13வது பாடலில், எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காணல் வேண்டும், தெரிகின்ற பரிதி காண சென்றிடில் கண்ணே போதும், விரிகின்ற ஜகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும், புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே அப்படிங்கிறாரு 13வது பாடல்ல. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காணல் வேண்டும் அப்படின்னா, இப்ப இருளில் உள்ள ஒரு பொருளை காணணும்னா அந்த பொருள் இப்ப எனக்கு எப்படி தெரியும்? கண்களும் வெளிச்சமும் இருந்தால் தான் தெரியும். ஆனா அதுவே சூரிய ஒளியை பார்க்கறதுக்கு நமக்கு கண்கள் மட்டும் இருந்தா போதும், வெளியிருந்து புற வெளிச்சம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா சூரியனே சுயம் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த சூரிய ஒளியை காண்பதற்கு கண்கள் மட்டும் இருந்தால் போதும். அதுதான் சொல்றாரு, எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காணல் வேண்டும், தெரிகின்ற பரிதி காண சென்றிடில் கண்ணே போதும். அப்போ அந்த பிரகாசமாக இருக்கின்ற சூரியனை பார்ப்பதற்கு வெறும் கண்ணு மட்டும் இருந்தால் போதும், விரிகின்ற ஜகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப அது மாதிரி இப்ப இந்த பறந்து விருந்திருக்கின்ற இந்த உலகத்தை நம்ம உண்மை மாதிரி காணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அந்த கரண விருத்தியாகிய மனமும் ஜீவனாகிய சிதாபாசனம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா பல்வேறு எண்ணங்களினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் மனம்னு பார்த்தோம். இப்ப அந்த மனத்தை வந்து நம்ம ஜீவன் சொல்றோம். ஆனா அந்த ஜீவன்கிறவன் யாருன்னா உண்மையிலேயே அந்த அறிவினுடைய பிரதிபிம்பம் சிதாபாசன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க அறிவு வந்து எதுல பிரதிபிம்பிக்குது, இந்த மனதின் மூலமாக தான் பிரதிபிம்பிக்குது. இந்த மனம்ங்கிறது என்ன, எண்ணங்களின் தொகுப்பு. அப்ப பல்வேறு எண்ணங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக ஒரு மனம் உதயமாகும் போது அந்த அறிவு வந்து அந்த மனதுல பட்டு பிரகாசிக்குது பாத்தீங்களா, அப்பதான் நமக்கு இந்த உலகம் விரியுது. அப்ப அப்படி விரியறதுனாலதான் இந்த மனம் வழியா நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம். அதுதான் அவர் இங்க சொல்றாரு, விரிகின்ற ஜகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும்ங்கிறாரு. அந்த விருத்திங்கிறது என்ன, எண்ணங்களுடைய தொகுப்பாகிய பல்வேறு விஷயங்களை அடக்கிய மனம் தேவைப்படுது. அதே மாதிரி சிதாபாசன் ஆகிய அந்த அறிவினுடைய பிரதிபிம்பம் நமக்கு பிரகாசிக்கணும் அந்த மனதில், அப்பதான் தெரியும். இல்லைன்னா மனம் வந்து செயல்படலைன்னா அந்த அறிவு பிரகாசிக்காது. ஏன் அப்படி உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப மனம்ங்கிற ஒரு விஷயத்துல அறிவு பிரகாசிச்சா தானே இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறது எப்படி உத்தரவாதமா சொல்லலாம் அப்படின்னா, ரெண்டு உதாரணங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இந்த மனம் போய் ஒடுங்கிடுச்சுன்னா அங்க வந்து அறிவு பிரகாசிக்கிறது இல்லை, அங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்னொரு உதாரணத்துல என்ன சொல்லலாம்னா, இப்ப ஒருத்தன் நல்லாவே இருக்கிறான், ஆனா விபத்துல அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். அவனுக்கு எல்லா புலன்களும் வேலை செய்யுது, கண்ணு பாக்குது, காது கேக்குது, மூக்கு நுகருது, உயிர் இருக்குது, அவனுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த புலன்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவனுக்கு என்ன பண்ணிடுது, அடிபட்டு மூளையில் அடிபட்டதுனால அவன் எல்லா விஷயங்களையும் மறந்துடுறான். அப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்ப அவனுக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. அறிவின் வழியா எதையுமே அவன் புரிஞ்சிக்க முடியாது. அறிவு இருக்குது, பிரகாசிக்கிறதுக்கு மனம் இல்லை. மனம் வந்து மூளை அடிபட்டதுனால செயல்பாட்டை இழந்துடுது. அப்ப மனம்ங்கிற ஒரு விஷயம் சூட்சமா இருந்தாலும் கூட நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம சமுதாய கல்வியோட ஒப்பீடு செய்யணும்னா அதை ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த சாஃப்ட்வேர் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் இருக்கணும் இல்ல. அப்ப அது மாதிரி மூளைங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் இந்த மனம் வந்து உள்ள போய் ஒர்க் பண்ணும். வெறும் சாஃப்ட்வேர் வச்சு மட்டும் கம்ப்யூட்டர் இயக்க முடியாது, அல்லது ஹார்ட்வேர் மட்டும் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் இயக்க முடியாது. அப்ப இங்க ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்கள் ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் இயங்கணும்னா. அது போல ஒரு மனிதன் செயல்பட வேண்டுமானால் அவனுக்கு அந்த உடலுங்கிற தேவைப்படுது, ஒவ்வொரு உறுப்புகளும் தேவைப்படுது. அதே சமயம் அந்த சூட்சம விஷயங்கள் உள்ள தேவைப்படுது. அது ரெண்டு இருந்தால் தான் அந்த மனிதன் வந்து இயங்க முடியும். அப்போ இந்த எண்ணங்களுடைய தொகுப்பாகிய மனம் வந்து அறிவில் பிரகாசிக்கணும் அப்படின்னா அவனுக்கு இந்த மனித உடல் ஏன் தேவைப்படுதுன்னா அதுக்குண்டான பிரத்யேக மூளை வந்து மனிதனிடத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஜீவராசிகளுக்கு அது மாதிரி இல்லை. அப்போ அதனால தான் மனித உடல் வந்து ரொம்ப சிறப்பான உடல் அப்படின்னு மகான்கள் சொல்கிறாங்க. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த மனிதனுடைய ஹார்ட்வேர் வந்து அப்படி ஒரு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஒரு முக்கியத்துவம் வந்து மனிதன் இடத்துல இருக்கிறது. ஏன்னா அவன் அப்படி அதுக்காகவே தயாரிக்கப்பட்டவன். அப்போ அதனால தான் இவன் இடத்துல வந்து அறிவு பிரகாசிக்கிறது அபரிமிதமாக இருக்கிறது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம மனதை வந்து அந்த விஷயங்களை உள்வாங்குறோம் அல்லது எந்த அளவுக்கு எம்டியாக வச்சிருக்கோங்கிறத பொறுத்து அந்த அறிவினுடைய பிரகாசம் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இந்த மூளைங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இங்கே மனோ விருத்திகளை பொறுத்து தான் நமக்கு புற விஷயங்களும் அக விஷயங்களும் அறிந்து கொள்ள முடியும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ புரிகின்ற விருத்தி ஒன்றே போது மெய்ப்பொருள் காண்போர்க்கே அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஆத்மாவான மெய்ப்பொருளை காண்பதற்கு எப்படி நம்மளுக்கு முடியும்னா, விசாரணைகள் செய்து இந்த வேதாந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்து அதை பற்றி ஒரு விசாரம் செய்து தெளிவடைந்த மனம் மட்டும்தான் தன்னை அந்த சொரூபமாகவே ஆத்மாவாகவே அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இங்கே வந்து இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் வந்து புறத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தொகுத்துக்கிட்டு தன்னை மனம்னு சொல்லிக்குது. ஆனால் அதெல்லாம் எப்போ தெரியும், இப்போ வெளியே இருக்கிறது வந்து ஒரு பானை ஒரு துணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்குது அந்த மனசு, அந்த அறிவு பிரகாசிக்கிறதுனால தானே தெரிஞ்சுக்குது. அப்போ அந்த அறிவின் மூலமாக நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய பொருள்களை புறத்தில் இருக்கக்கூடிய விசய சுகங்களை நீங்கள் எந்த அடிப்படையில் நாடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மனம் டியூன் ஆகிக்கும். இப்போ நம்ம புற விஷயங்களை நாடும்போது என்ன, அழிவடையக்கூடிய பொருள்களை நாடுறோம். இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாத பொருள்கள் மேலே நம்ம ஆசை வைக்கிறோம், அதை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கிறோம். அதனால் என்ன நடக்குது நமக்கு, பலனற்ற ஒரு வாழ்க்கையாக முடிஞ்சு போகுது. அதுவே தன்னை அறியக்கூடிய விஷயங்கள்ல இந்த மனம் திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இது வந்து தன்னை யார் என்று விசாரிக்க ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன, அந்த ஆத்ம விசாரத்துக்குள்ள அது ஈடுபடணும். தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல இந்த மனம் திரும்பணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா மெய்ப்பொருளை அறிவதற்கான அந்த பிரத்யேக பாடத்திட்டங்களை இந்த மனம் படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப உலக விஷயங்களை நம்ம எப்படி ஒவ்வொன்றா படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், இப்ப ஒரு மொழி அறிவு தேவை அப்படின்னா ஆங்கிலம் படிச்சா ஆங்கில மொழி அறிவு நமக்கு வந்துடுது, சமஸ்கிருதம் படிச்சா சமஸ்கிருத மொழி அறிவு நமக்கு வந்துடுது. மற்ற விஷயங்களையும் அறிவியல் சம்பந்தமா எடுத்துக்கோங்களேன், இப்ப பிசிக்ஸ் படிக்கிறோம் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா அந்தந்த துறை சார்ந்த கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது மனம் அதற்குண்டான மாதிரி விஷயங்களை உள்வாங்கி கொண்டு அதில் நம்ம ஒரு சிறந்த ஆட்களாக மாறிடுறோம். அந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து பிஹெச்டி டிகிரி கூட வாங்குறோம். ஏன்னா நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துறையில் நம்ம வல்லுநர்களாக மாறி நான் இதில் வந்து மாஸ்டர் ஆகிட்டேன் எனக்கு இந்த துறை நல்லா தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது சம்பந்தமான எக்ஸாமை எழுதி நம்ம பாஸ் பண்ணுறோம், நமக்கு அதுக்குண்டான பட்டம் கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த புற உலக விஷயங்களில் இந்த மனசு எந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடோட நாட்டம் வச்சு அந்த விஷயத்தை கற்றுக்குதோ அதற்கேற்ற வாழ்க்கை தானே அந்த மனசு வாழுது. அப்போ அது மாதிரி இங்கே அக விஷயங்களையும் இந்த மனம் வந்து நாட்டம் படணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இங்கே சொல்கிறாரு, அந்த லைன் தான் அந்த கடைசி லைன், புரிகின்ற விருத்தி ஒன்றே போது மெய்ப்பொருள் காண்போர்க்கே. அப்போ அந்த விருத்திங்கிற விஷயம் என்ன, உலக விஷயங்களை பூரா உள்வாங்கி கொண்டிருக்கின்ற மனோ விருத்திகள் வந்து தன்னை யார் என்று புரிந்து கொண்டால் அது போதும் மெய்ப்பொருளை கண்டுவிடலாம்ங்கிறாரு. புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கேங்கிறத ரொம்ப சூட்சமாக இங்கே சுட்டி காட்டுறாரு. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வேதாந்த விசாரத்தை அடங்கிய பாடங்களை நம்ம உள்வாங்கி உள்வாங்கி தன்னிடம் இருக்கிற அஜ்ஞானங்களை பூரா நீக்கி கொண்டு தத்துவ விசாரங்களில் நான் யாருங்கிறது நமக்கு ஒரு தெளிவு வந்துட்டா நம்மை அந்த சாஸ்திரமே காட்டி கொடுத்துருது, தன்னை யார் என்று காட்டி கொடுத்துருது. அந்த அடிப்படையில் தான் அந்த கரண விருத்தி நமக்கு தேவைப்படுது. அது வந்து இது மாதிரி நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம நகரும் போது நமக்கு அது நல்ல புரிதலை உண்டுவாக்கி விடுகின்றது, தன்னை யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை உபதேசிக்குது. அப்போ அந்த உபதேசத்தினுடைய பொருள் நமக்கு விளங்கணும்னா என்ன பண்ணணும், தெளிந்த மனதிற்கு தான் அந்த பொருள் விளங்கும். அப்போ அந்த மனம் வந்து வெளியே புற விஷயங்களை நாடிக்கிட்டு வேற வேறு விஷயங்களை ஈடுபட்டு இருந்தால் தன்னுடைய சுயஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள முடியாது. அப்போது தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரத்யேக வழிமுறைகளை இந்த மனசு வந்து கையால் கற்றுக்கணும், அதுக்குண்டான ஒரு படிநிலையாகத்தான் இந்த கல்வி முறைகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு இங்கே சுட்டி காட்டுறாரு. அந்த அடிப்படையில் தான் இங்கே அவர் சொல்ல வர்ற பாடலுடைய அர்த்தம், விரிகின்ற ஜகத்தைக்கான விருத்தியும் பலமும் வேண்டும், புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கு. அப்போ இந்த ஜகமாக விரிவதற்கு என்ன தேவைப்படுது, மனோ விருத்தியும் அதுக்குண்டான ஆபாச ஜீவனும் நமக்கு தேவைப்படுது, அந்த அறிவு. அதே சமயம் அப்படி வெளி விஷயங்களை தெரிந்து கொண்ட அதே மனம் அதே ஆபாச ஜீவன் புரிந்து கொண்டால் புரிந்து கொண்ட விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கு அப்படிங்கிறாரு இந்த 13வது பாடல்ல. அப்ப நம்ம இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது போன்ற பாடத்திட்டங்களை கண்டிப்பாக நம்ம படித்து தன்னை தான் யார் என்று விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க மகான்கள். அடுத்து 14வது பாடல், அதுல சொல்றாரு, விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள், கருத்தெழு விருத்தி வேண்டும் கணக்கினான் மனத்திற்கெட்டும், வருத்திய பலமாம் இந்த மனதிற்கெட்டாது கண்டாய், அர்த்தம் இப்படி என்று ஐயம் அகன்று நீ தெளிந்திடாயே. இங்க என்ன சொல்றாருன்னா, விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள். அப்ப விருத்தினா என்ன, இங்க பல்வேறு எண்ணங்களுடைய தொகுப்பு, அதுதான் நம்ம அந்த கரண விருத்தின்னு சொல்றோம். அந்த கரணம்னா என்ன, இங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களுடைய ஒரு தொகுப்பு தான் இங்க மனமாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் சேர்ந்தது தான் இங்க மனம். அப்ப இந்த அந்த கரணத்துல பல்வேறு விசேஷ சுகங்களை உள்வாங்கி கொண்ட இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா பல்வேறு எண்ணங்களால் பிரதிபிம்பிக்குது, வெளிய விஷயத்தை தெரிஞ்சுக்குது. அப்ப பல எண்ணங்களும் இந்த ஜீவனில் பிரதிபிம்பித்த ஆத்மாவின் பிரதிபிம்பமான சிதாபாசமும் ஒன்று சேர்ந்த கலவை தான் இங்க மனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாருங்க, விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள். இங்க பலம் அப்படிங்கறத எதை சுட்டி காட்டுறாருன்னா அந்த சிதாபாசனை சொல்றாரு. அதாவது பலம் பலம்ங்கிற வார்த்தை அவர் உபயோகப்படுத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க ஆத்மாவின் பிரதிபிம்பமாகிய சிதாபாசன் தான் இங்க பலம் அப்படிங்கிறது. அப்ப விருத்தினா என்னன்னா எண்ணங்கள், அப்போ பல்வேறு எண்ணங்களின் தொகுப்பாகிய அந்த மனதை தான் இங்கே வந்து சிதாபாசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சிதாபாசன்கிறது எப்படி நமக்கு பெயர் கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த அறிவினுடைய பிரதிபிம்பம். அந்த அறிவு இருப்பதனால்தான் இந்த மனம்ங்கிற ஒரு விஷயமே பிரகாசிக்குது, இல்லைன்னா இந்த மனம் பிரகாசிக்காது. ஏன்னா எண்ணங்கள் வந்து ஒரு பொருளை அறியணும் அல்லது ஒரு விஷயத்தை அறியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு புரிதல் இருந்தால் தான் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நான் கடந்த பாடத்தில் கூட சொன்னேன். இப்போ வந்து இது ரோஜா மலர், இது மல்லிகை மலர் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது ஏற்கனவே நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இப்படிப்பட்டது தான் ரோஜா மலர், இப்படிப்பட்டதான் மல்லிகை மலர்னு யாராவது காட்டி கொடுத்துருந்தா அது நமக்கு புரிய வரும். இது வரைக்கும் அந்த மலரை நம்ம பார்த்ததே இல்லை. அப்போ இதுதான் அந்த மலர்னு ஒருத்தர் கொண்டு வந்து காட்டினா அது என்னன்னு தெரியாத போது அதுக்கு நமக்கு என்ன புரியும்? ரூபம் தெரியும், ஆனால் நாமம் தெரியாது. அப்போ அங்கே என்ன நடக்கும்? கன்ஃபியூஷன் வந்துடும். இதுக்கு என்ன நம்ம பெயர் தர்றது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நமக்குள்ளே வந்துடும். அப்போ இங்கே எந்த இடத்துல நம்ம இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறோம்? ஒரு ரூபத்தை பார்த்துட்டா மட்டும் போதாது, அது ஒரு முழுமை அடையணும்னா அங்கே எண்ணமாக அது பதிவாகணும் மனசில். அப்போ தான் அது முழுமை அடையும். அப்போ தான் மீண்டும் அந்த பொருளை பார்த்தா மனசு வந்து ரெகக்னைஸ் பண்ணும், இது அதுதான் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணும். இல்லைன்னா ரோஜா மலரையே பார்த்தது இல்லை அப்படின்னா, நம்ம ரோஜா மலரை கொண்டு வந்து யாராவது காட்டினானா நமக்கு தெரியாது அது என்ன மலர் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இது இதுன்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த விஷயத்தை தான் அவர் சொல்கிறார், விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள், கருத்தெழு விருத்தி வேண்டும் கணக்கினால் மனத்திற்கெட்டும். அப்போது இப்போ கருத்தெழு விருத்தி வேண்டும் அப்படின்னா, இப்போ நல்ல கருத்தான விஷயங்களை உள்வாங்கணும், வேதாந்த சாஸ்திரங்களை நன்றாக உள்வாங்கி அந்த பாடங்களில் உண்டான சந்தேகங்களிலே நல்ல ஒரு தெளிவடைந்த மனம்தான் ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியுங்கிறார். கருத்தெழு விருத்தி வேண்டும் கணக்கினால் மனத்திற்கெட்டும். அப்போ நல்லா இது மாதிரி கருத்துள்ள விஷயங்களை உள்வாங்குகின்ற மனம்தான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும், அதுதான் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. அதுவே இது போன்ற வேதாந்த விசாரத்தில் ஈடுபடாத சிதாபாசனுடன் கூடியுள்ள மனதிற்கு பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது, அது எட்டாத பொருளாகத்தான் இருக்குங்கிறாரு. பாருங்க, வருத்திய பலமாம் இந்த மனதிற்கு எட்டாது கண்டாய். அப்போ அதே விஷயம்தான், ஆனால் வருத்திய பலமாம் இந்த சிதாபாசன் இருக்கும், அந்த பிரகாசம் இருக்கும், ஆனால் வெளியிருக்கிற பொருளை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆற்றல் இல்லாத போது அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுதான் இப்போ கோமா ஸ்டேஜில் ஒருத்தர் இருக்கிறான், அங்கே வந்து அறிவு இருக்குது, ஆனால் அறிவு பிரகாசிக்கிறதுக்கு அங்கே மனம் இல்லை, ஏன்னா அவன் அடிபட்டதுனால அந்த மனம் செயல்பாட்டில் இல்லை. அப்போ அது மாதிரி இப்போ நாம் சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து வருகின்ற பொழுது நமக்கு எது விருத்தி ஆகிட்டே வருது? மனோ விருத்திகள் தான் வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ ஒரு 5 வயசு பையனுக்கு தெரியாத விஷயங்கள் 10 வயசு பையனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னும் வயதாக நிறைய உலக விஷயங்களை உள்வாங்கி எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்ல முடியுமான்னா முடியாது. ஏன்னா கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, அவ்வளோ விஷயங்கள் இங்கே குவிஞ்சி கிடக்குது இந்த பிரபஞ்சத்தில். அப்போ இதில் எதை தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும்? அப்போ ஏதோ நமக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் பார்ட்டை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் எதை நோக்கி போகிறோம்? பெரும்பாலான மனிதர்கள் வந்து இந்த உலக சுகங்களுக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் தான் அதை நோக்கி ஓடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம்னா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தேடுறாங்க. அப்போ ஜீவன் ஈஸ்வரன் ஜகத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் தேடுறாங்கன்னா ஒரு சிலர் தான் தேடுறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இது போன்ற வேதாந்த விசாரங்கள் தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு இந்த வேதாந்த விசாரங்கள் உள்ளே போனால் தான் அவங்களுக்கு என்ன நடக்கும், தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, வருத்திய பலமாம் இந்த மனதிற்கு எட்டாது கண்டாய். இல்லைன்னா தேவையில்லாத மற்ற விஷயங்கள் மனதுக்குள்ளே போகும், ஆனால் இது அவங்களுக்கு எட்டவே எட்டாது அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு எட்டாத பொருளாகத்தான் இருக்கும். அர்த்தம் இப்படி என்று ஐயம் அகன்று நீ தெளிந்திடாயே. அப்போ அதாவது விசாரணை செய்து அதன் உட்பொருளை அறியாத மனத்திற்கு பிரம்மம் எட்டாது என்பதை அறிந்து உன்னுடைய சந்தேகம் நீங்கி தெளிவு அடைவாயாக அப்படிங்கிறாரு. அப்போ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நம்மகிட்ட புரிதலில் தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. சாதாரணமாக இப்போ உலக விவகாரங்களில் எத்தனையோ விஷயங்கள் இந்த மனசு உள்வாங்குது, ஆனால் அந்த உள்வாங்குற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய அந்த பகுத்தறிவும் நம்மகிட்டயே இருக்குது, புத்தி சக்தியாக நம்மிடத்துலேயே இருக்கிறது. அதை வச்சு தான் நம்ம எது சரி எது தவறு எது நல்லது எது கெட்டதுங்கிறத தீர்மானிக்கிறோம். இப்போ மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் அந்த பிரத்யேக அறிவு இல்லாதனால அது தவறான விஷயங்களை கூட செய்து அதில் சிக்கிக்கும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை, இது தவறுன்னு தெரிஞ்சு அதுலேருந்து விலகலாம் இல்லையா. அப்ப அது போல நம்ம இங்க தேவையில்லாத விஷயங்களை உள்வாங்க கூடாதுங்கிறத பெரிய பெரிய மகான்களும் சொல்றாங்க, ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இப்போ காந்திஜி கூட சொல்லுவார், மூன்று குரங்கு பொம்மையை போட்டு தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே அப்படின்னு ஒரு மூன்று குரங்கு பொம்மையில சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். இப்பெல்லாம் அது யாரும் படிக்கிறது இல்லை, அந்த காலத்துல நாங்கள்லாம் சின்ன குழந்தையோ படித்தோம், இன்னைக்கெல்லாம் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அப்போ இன்னைக்கெல்லாம் தீயவை தான் பார்க்குறோம், இன்னைக்கு மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணிட்டோம்னா எல்லாம் மேக்ஸிமம் தீவை தான் பார்க்குறோம், தீயவை தான் கேட்குறோம், தீயவை தான் பேசுகிறோம். இன்னைக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு கலாச்சாரமெல்லாம். ஆனால் அன்றைக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக புகுத்தப்பட்டது. தப்பான விஷயங்களை போயிடாதீங்க, ஏன் அப்படி போயிடாதீங்கன்னு பெரியவங்க சொல்லிட்டே இருக்காங்கன்னா, இந்த மனோவிருத்திகள் வந்து கெட்ட விஷயங்களை உள்வாங்கிக்கிச்சு அல்லது தவறான விஷயங்களை உள்வாங்கிக்கிச்சுன்னா அதை பெருசாக ஏற்றி வச்சுக்கும், அதுலேருந்து விடுபட ரொம்ப கஷ்டப்படும், விடுபடுறதுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா அதுக்குண்டான பிரத்யேக பயிற்சிகள், மன அமைதி இதெல்லாம் உண்டாக்குறதுக்கு தியானம் அப்புறம் என்னென்ன செஞ்சாலும் அவளை சாமானியத்துக்கு மனசு வந்து அடங்காது. இப்போ நாமளே நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம், எத்தனையோ பேர் வந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு என்னால் மனசை அடக்கவே முடியல, மனசை நிறுத்தவே முடியல, ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் உடனே நிறைய நிறுவனங்கள் என்ன சொல்லுது, இந்த தியானத்தை கற்றுக்குங்க அந்த தியானத்தை கற்றுக்குன்னு சொல்லிட்டு தியான பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தியானத்தினால மனம் அடங்கிச்சா ஒடுங்கிச்சானா இல்லையே, அந்த ஒரு 10 நிமிஷம் அவங்க தியானத்தில் உட்காடுறாங்கன்னா அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அடுத்து அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா திருப்பி பூதாகரமாக மாறிடுது, பிரச்சனைகள், கோவப்படுறாங்க, அதே டென்ஷன், அதே லைஃப் தான். அப்போ டெய்லி தியானம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா இந்த வெளியிருந்த புற விருத்திகள் வந்து தேவையில்லாத உள்வாங்கிக்கிட்டு இருக்கிற மனசு வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸில் மாறிடுமானா மாறாது. அதனால தான் தியான பயிற்சிகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ வேதாந்த சாஸ்திரம் கூட என்ன சொல்லுதுன்னா, இப்போ தியானம் பண்ணியோ மற்ற விஷயங்களை பண்ணியோலாம் இந்த மனதை அமைதிப்படுத்த முடியாது, இந்த மனசுக்கு வந்து தன்னை யாருன்னு காட்டி கொடுத்தா மட்டும்தான் அடங்கும், இல்லைன்னா அடங்கவே அடங்காது. தன்னுடைய சொரூபத்தை பார்த்தா மட்டும்தான் மனசு அடங்கும். நீங்கள் வேற என்ன மாதிரி அதுக்கு பயிற்சி கொடுத்து பாருங்கள், அமைதி கொடுத்து பாருங்கள், சலனம் மட்டும் உட்காந்து பாருங்கள், எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அந்த 10 நிமிஷமோ கால் மணி நேரமோ இருக்கும். ஆனால் அந்த 10 நிமிஷம் கால் மணி நேரத்துலேயே நீங்கள் தியான பயிற்சி பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும்னு. கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தியானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட எண்ணங்கள் அப்போ தான் ஓடும். ஏன்னா புற விஷயத்தை பார்த்துட்டு இருந்த மனசு வந்து வெளியே வந்து பல விஷயங்களை நாட்டத்தோட ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கோம், அதை வந்து கண்ணை மூடி உள்ளே திருப்பி விட்டிங்கன்னா உள்ளேருந்து கிளறும் பாருங்கள், அவ்வளோ விஷயங்கள் வெளிவரும். அப்போ தான் தெரியும் இவ்வளவு மோசமான விஷயங்கள் எனக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டுருக்கா, அப்போ இவ்வளோ விஷயங்கள் நான் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம சுய விசாரம் பண்ணோம்னா எவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்டருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறது தெரிய வரும். ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷத்துலேயே பார்க்கலாம் நம்மகிட்ட இருக்கிற வெளிப்படுற எண்ணங்களை. அப்போ இங்கே ஆத்ம விசாரம்ங்கிறது என்னென்னா, இந்த ஆத்மா தான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அந்த சூழ்நிலையை நம்ம அனுபவ ரீதியாக அறிவு ரீதியாக அதுக்கு கொடுக்கணும் மனசுக்கு, அப்போ தான் அந்த மனசு வந்து அதில் அடங்கும், இல்லைன்னா அடங்காது. அப்போ எப்படி அந்த மனசை அடங்க வைக்கிறதுனா நல்ல விஷயங்களை புகுத்தணும். இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். எப்படின்னா இப்போ ஒரு டம்ளரில் கலங்கிய நீர் இருக்குது அல்லது அழுக்கு நீர் இருக்குது. இப்போ அந்த டம்ளர் நிறைய இருக்கக்கூடிய அழுக்கு நீரை வந்து தூய்மையான நீராக மாற்றணும் அப்படின்னா இன்னொரு சொம்பில் வந்து ஒரு தூய்மையான நீரை மொண்டுக்கிட்டு அந்த டம்ளர் தண்ணியில் மேலேருந்து ஊற்றிக்கிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேலேருந்து அந்த டம்ளர் தண்ணியிலேருந்து நல்ல நீரை ஊற்ற ஊற்ற அந்த சேத்து தண்ணியோ கலங்கிய தண்ணியோ என்ன பண்ணும், வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு திருப்பி விடாமல் நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க நல்ல தண்ணியை, நல்ல தண்ணியை ஊற்ற ஊற்ற அந்த கெட்ட தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து 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 கடைசியாக என்ன ஆகும், அந்த கெட்ட நீர் பூரா வெளியேறி அந்த டம்ளரில் சுத்தமான தூய்மையான நீர் நிறைந்து காணப்படும். கெட்ட தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் என்ன பண்ணணும், நல்ல தண்ணி அதில் ஊற்ற ஊற்ற அந்த நல்ல தண்ணி அதிகமாக போக போக அங்கே இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியேறி நல்ல நீர் உண்டாகி விட்டது. அது மாதிரி இப்போ மனதில் நம்ம ஏற்படுத்தி கொண்ட விருத்திகள் இருக்கு பாருங்க, ஏகப்பட்ட குப்பைகள் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த குப்பைகள் எல்லாம் வெளியேறணும்னா நீங்கள் எப்படி அதை வெளியே அனுப்ப முடியும், எந்த வகையிலும் வெளியே அனுப்ப முடியாது. ஏன்னா அது புரிதல் இல்லாமையே அந்த குப்பை விஷயத்தை உள் வச்சுக்கிட்டு அதுதான் சரின்னு சொல்லிட்டு அதை ஆமோதிச்சுக்கிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கிற மனசு, அதுகிட்ட போய் இதை விட்டுடு விட்டுடுன்னு சொன்னால் விடாது. ஏன்னா அது எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் மனதனுடைய சுபாவமே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சரி நீ எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இந்த நல்லதை கொடுக்குற பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மனசுக்கு என்ன பண்ணணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நல்ல விஷயங்களை கொடுக்க 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 என்ன ஆகும்னா அந்த நல்ல விஷயங்களை உள்வாங்கி 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 இந்த மனசு என்ன பண்ணும்னா கெட்ட விஷயங்களை மறந்துடும். ஏன்னா மனதுக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, மறதியும் இருக்குது. இப்போ ஞாபகம்னு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி மறதிங்கிற ஒரு விஷயம் மனதுக்கிட்ட இருக்கிறதுனால கெட்டதெல்லாம் மறந்துட்டு நல்ல விஷயத்தை உள்வாங்கி உள்வாங்கி உள்வாங்கி, ஏன்னா இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற விஷயங்களை உள்ளே எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே போக அதுவாகவே மாற ஆரம்பிக்கும். அப்போ அந்த அடிப்படையில் தான் மனோவிருத்திகளில் வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல விஷயங்களை தான் கொடுக்கணும், நல்லதை தான் பார்க்கணும், நல்லதை தான் கேட்கணும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இது போன்ற வேதாந்த விசாரங்களை, நல்ல பாடங்களை, நல்ல நூல்களை நம்ம படித்தோம் அப்படின்னா நம்முடைய மனவிருத்தி வந்து எப்படி ஆகும், நன்மையை நோக்கி திரும்பும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். அதுதான் அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிற இந்த ரெண்டாவது படி, கருத்தெளி விருத்தி வேண்டும், கணக்கினால் மனதிற்கெட்டும், வருத்திய பலமாம் இந்த மனதிற்கு எட்டாது கண்டாய், அர்த்தம் இப்படி என்று ஐயம் அகன்று நீ தெளிந்திடாயே. அப்போ இது போன்ற வேதாந்த விசாரத்தில் ஈடுபடாத சிதாபாசனோடு கூடிய மனதிற்கு பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது, அது ஒரு எட்டாத பொருளாகவே இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ அதனால் விசாரணை செய்து அதன் உட்பொருளை அறியாத மனதிற்கு பிரம்மம் எட்டாது என்பதை அறிந்து உன்னுடைய சந்தேகத்தை நீங்கி தெளிவு அடைவாயாக அப்படின்னு இங்கே சொல்கிறார். அர்த்தம் இப்படி என்று ஐயம் அகன்று நீ தெளிந்திடாயே. அப்போ என்ன அர்த்தம் இப்படி என்று, வருத்திய பலமாம் இந்த மனதிற்கு எட்டாது கண்டாய். அப்போ தேவையில்லாத விசே சுகங்களை உள்வாங்கி கொண்டிருக்கின்ற மனது அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளாது அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால தான் மகான்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க, நல்லதை நோக்கி பயணம் பண்ணு, நல்ல விஷயங்களை உள்வாங்கு, தேவையில்லாத விசே சுகங்களை போய் சிக்கிக்காத, மனதை வந்து கெட்ட விஷயங்களை விட்டுடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கே காரணம் அதுதான். அப்போ அந்த புரிதல் நம்மகிட்ட வரணும். அடுத்து 15வது பாடல், வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகளல் அறிந்தேன், இனியோர் வசனம் கேளீர், சஞ்சலமற்று அகண்ட பூரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவதன்றோ சமாதி யோகம், உஞ்சலையொத்து அலைவது தன் சுபாவமாகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம் வஸ்துவில் அசையா நிவாத தீப நிலையடைவது எப்படியோ நீர் சொல்வீரே. இப்போ வந்து சிஷ்யன் கேட்குறான், இப்போ இதுக்கு முன்னாடி குரு பேசிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி விஷயங்கள்ப்பா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவனுக்கு புரிய வச்சார் குரு. இப்போ சிஷ்யன் வந்து சந்தேகம் கேட்குறான். என்ன சந்தேகம் கேட்குறான், வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தேன், இனியோர் வசனம் கேளீர். சத்குரு தேவா, இதுவரை எந்த ஒன்றையும் மறைக்காமல் வெளிப்படையாக தாங்கள் எடுத்து கூறிய அனைத்து வழிமுறைகளையும் நான் அறிந்து கொண்டேன். அதான் வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தேன். உங்ககிட்ட எந்த ஒரு வஞ்சனையும் இல்லை, எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லை. நீங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக எனக்கு எதையும் மறைக்காமல் வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக நீங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு எடுத்து கூறிட்டீங்க. அப்படி நீங்கள் சொன்ன வழிகளை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் இன்னொரு சந்தேகம் இருக்கு ஐயனே, இனி ஒரு வசனம் கேளீர், அதாவது எந்த ஒரு சஞ்சலமும் இன்றி அகண்ட பரிபூரணமாக இருக்கின்ற உள்ளம் அந்த பிரம்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதை தானே சமாதி யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பலமான காற்றில் சிக்கிக்கொண்ட அந்த இளவம் பஞ்சு இங்கும் அங்கும் அலைவது போன்று இந்த மனமானது ஒரு கணத்தில் பல உலகங்களை சிருஷ்டி செஞ்சுக்கிட்டு அதில் இங்கும் அங்கும் அலைவதை தன் சுபாவமாக நான் காணும் போது, காற்றில்லாத இடத்தில் அசையாமல் எரிகின்ற தீபச்சுடரை போன்று இந்த மனமும் அசையாமல் நிற்கின்ற நிலை பெறுவது எப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க சாமி அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். அதாவது சஞ்சலமற்று அகன்ற பூரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவதன்றோ சமாதி யோகம். அதாவது மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அந்த அகண்ட பரிபூரணமான அந்த ஆத்மாவாகவே அந்த சித்தம் அடைவது தானே இங்கு சமாதி யோகம்னு சொல்கிறீங்க. சமாதிங்கிறது அந்த ஆதியுடன் சமமாக மாறுதல். இந்த மனம் வந்து அந்த ஆத்மாவோடு இரண்டரை கலத்தல் தான் சமாதிங்கிறது. ஏன்னா இந்த மனம் வந்து கண்ட விஷயங்களிலிருந்து விடுபட்ட போது தான் தன்னை யார் என்று தெரிந்து கொண்டு தன் சொரூபத்துக்கு திரும்பும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ தன் சொரூபத்துக்கு திரும்பணும் இந்த மனசு அப்படின்னா அந்த மனதிலே சஞ்சலமற்று இருக்கணும். அப்போ தான் அந்த மனசு திரும்பும் தூய மனமாக இருக்க வேண்டும்னு நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா தூய மனம் தான் சஞ்சலமற்று இருக்கும். பல்வேறு எண்ணங்களால் சூழப்பட்ட மனமோ அல்லது இருமைகளால் சூழப்பட்ட மனமோ துவைத பேதங்களால் சூழப்பட்ட மனமோ கண்டிப்பாக தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அதனால் அந்த சஞ்சலமற்று அகண்ட பூரணமாய் சித்தம் ததாகாரமாவதன்றோ சமாதி யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறான் இந்த சிஷ்யன் கேட்குறான். அப்போ அந்த மாதிரி அமைதி நிலையில் இருக்கக்கூடிய மனசு தானே சமாதி யோகத்துக்கு அடையுது. இப்போ உஞ்சலையொத்து அலைவது தன் சுபாவமாகி, அப்போ பார்க்குறதெல்லாம் பிடிச்சிக்கிறதுக்காக இந்த மனசு அலையுது, அதை தான் தன் சுபாவமாக வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும், ஒரு வினாடியில் இந்த மொத்த பிரபஞ்சத்தையே படைச்சிக்குது, பல உலகாய் இது உதிக்குது. இந்த நெஞ்சகம் வஸ்துவில் அசையா நிவாத தீப நிலை அடைவது. அப்படி இப்படி அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு காற்றில் வந்து எப்படி இளவும் பஞ்சு அங்கு இங்கும் ஆடிக்கிட்டு இருக்குதோ அது மாதிரி இந்த மனசு வந்து கண்டபடி எனக்கு அலையுது. அப்போ இப்படி அப்படின்னு அலையிற இந்த மனசை ஒரு நிலைப்படுத்தணும்னா எப்படி காற்று இல்லாத இடத்துல அசையாத ஒரு தீபம் எரிகிறது? அசையா நிவாத தீபம் நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே. அப்ப மனம் அப்படி அசையாம நிக்கிறதுக்கு அந்த வழி என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சிஷ்யன் இந்த பாடல்ல கேட்கலாம். இது வரைக்கும் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்தவர் என்ன சொன்னார்னா, இந்த மனதில் வந்துப்பா கெட்ட விஷயங்களெல்லாம் விட்டுடு, நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கோ. அந்த நல்ல விஷயங்கிறது என்னென்னா, இது போன்ற வேதாந்த விசாரங்களை படித்து தன்னை யார் என்று அறிந்து கொள்ளு. அப்போ நீ யார் அப்படின்னு உன்னை நீ சுய விசாரம் பண்ணு. அப்போ அதுக்குண்டான வழிமுறைகள் வந்து இந்த வேதாந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, அதை நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை பூரா இவனு சொல்லிக்கிட்டே வந்தார். இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்ட உடனே அவனுக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ நீங்கள் சொல்லி வரதை பார்த்தா இந்த மனம் தூய்மை அடையணும், மனம் வந்து சுத்தமாக இருக்கணும், அதாவது இருமைகள் அற்று இருக்கணும், பேத புத்தி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மனம் வந்து கண்ட விஷயங்களில் போய் ஈடுபடக்கூடாது, அலையக்கூடாதுங்கிறது எனக்கு புரியுது. அப்போ அது மாதிரி மனம் எதுலேயுமே சஞ்சலம் இல்லாமல் அகண்ட பூரணமாக நிற்கிறது தானே சமாதி யோகம். அப்போ அந்த சமாதி யோகத்துக்கு நான் போகணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி அலைப்பாயிற மனசை எப்படி நிறுத்துறது, காற்றில்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீபச்சூடர் போல இந்த மனம் எப்படி நிற்கணுமோ அது மாதிரி எனக்கு நிற்கிற வழியை சொல்லிக் கொடுங்க சுவாமி அப்படின்னு அந்த குருநாதரை பார்த்து கேட்பதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு குருநாதர் விளக்கம் கொடுக்க போறார். இப்போ அது வந்து 16வது பாடல். கருது மனோகுணம் மூன்றாம், மூன்றில் ஒன்று கதித்தெழுந்தான், மற்றிரண்டும் கரந்து நிற்கும். தர்மமிகும் சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டாம். மறுவு ரஜோகுணமாயில் உலக தேக வாதனையாம் சாத்திரவாதனையும் ஆகும். அருமகனே, தமோகுணம் மேலான போதில் அசுர சம்பத்துண்டாகும் அறிந்து கொள்ளே அப்படின்னு இந்த 16வது பாடல்ல சொல்றார், விளக்கம் கொடுக்கிறார். அந்த மனதை எப்படி நான் நிலைப்படுத்துவது, அசையாத தீபம் போல இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த சிஷ்யன் கேட்கிறான். அதுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கத்தை இந்த பாடல்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பொதுவாக மனதிற்கு வந்து மூன்று குணங்கள் இருக்கிறது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சத்துவ குணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற மூன்று குணங்கள். இப்போ இந்த மூன்று குணங்களில் பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு குணம் மேலோங்கி நின்று மற்ற இரண்டு குணங்களும் அடங்கி நிற்கும். எப்பயுமே அப்படி தான் இருப்போம். இப்போ நம்ம வந்து தூங்கும்போது தமோ குணத்தில் போயிடுவோம், ஒரு காரியம் மாற்றிக்கொண்டிருக்கின்ற பொழுது என்ன பண்ணுவோம், ரஜோகுணத்தில் இருப்போம். அப்போ தான் நம்ம அதே இதை ஆக்டிவிட்டீஸை செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு அமைதியாக உட்காந்துருக்கிறோம் அப்படின்னா சத்துவ குணத்துக்கு போயிடுவோம். அப்போ இந்த மூன்று குணங்களும் நம்ம இடத்துல மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மூன்று குணத்தில் ஒரு குணம் மேலோங்கி இருந்து மற்ற குணங்கள் கொஞ்சம் அடங்கி நிற்கும். இதுதான் அந்த மனதினுடைய இயல்பு. அப்படி தான் இந்த மனம் எப்பயுமே இருக்கும். அப்போ இதில் சத்துவ குணம் மேலோங்கி நின்றுட்டான், சன்மார்க்கமான மன அமைதியும் தெய்வீக சம்பத்துக்களும் அதன் சம்பந்தமான பக்தி, அன்பு, கருணை, கொல்லாமை, எப்பொழுதும் ஈஸ்வர சிந்தனை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி இந்த மனம் திரும்பும். அதுதான் சொல்றாரு, கதித்தெழுந்தான் மற்றிரண்டும் கரந்து நிற்கும். தர்மமிகும் சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ சன்மார்க்கமான அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை நோக்கி போகிறது, சன்மார்க்கம்ங்கிறது அதுதான். அப்போ மனம் வந்து சத்துவ குணத்துல நிற்கணும். அப்போ அந்த அடிப்படையில் தெய்வீக சம்பத்துக்கள் நிறைந்த நிலையில இந்த சத்துவ குணம் மேலோங்கிட்டா அதுவே நமக்கு வந்து நல்ல நிலைப்பாடு அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். அப்போ அந்த நிலையில் நம்ம அடிக்கடி மனதை வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ரஜோகுணத்தில் மனசை கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா, இந்த உலக வாசனைகள், இந்த உலகத்தாரோடு ஒட்டி வாழ விரும்புகின்ற மற்ற விசை சுகங்கள், அப்புறம் தன்னை பற்றிய ஒரு இந்த உடல்ங்கிற அபிமானத்தின் மீது ஒரு அதீத பற்று, அப்புறம் தன்னை சார்ந்தவர்கள் மீது ஒரு பற்று, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே இழுத்து போட்டுக்கிட்டு அதுக்குண்டான சந்தோஷத்துக்காகவும் அதுக்குண்டான பல கடமைகளை செய்வதற்காகவும் அதற்குண்டான பொருள் ஈட்டுவதற்காகவும் நம்ம பயணம் பண்ணுவோம். அதே சமயம் அது போல கர்ம காரியங்களை நம்ம ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட நம்மிடத்துல வந்து இன்னும் இந்த குடும்பத்தில் நல்ல சுபிச்சமாக இருக்கணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இறை வழிபாடும் செய்வோம். அந்த ரஜோகுணத்தில் தான் இறை வழிபாடும் செய்ய போகிறோம். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம், நம்முடைய கஷ்டங்களை முறையிடுறோம், அதுக்காக நம்ம தெய்வீகத்தை வந்து நாடுறோம். ஆனால் இதெல்லாம் ரஜோகுணத்தில் செய்யக்கூடிய ஒரு காமிய கர்மங்களாகத்தான் இருக்குது, ஏன்னா நிஷ்காமிய கர்மமாக இல்லை. ஆனால் சத்துவகுணத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை மேம்படுத்தினீங்க வச்சுக்கிங்களேன், ஈஸ்வர சிந்தனை அன்பு கருணை எல்லாம் நமக்கு வரும்போது என்ன ஆகும்னா இந்த நிஷ்காமிய கர்மமாக மாறிடும் இந்த மனசுக்கு. அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு சேவை செய்யக்கூடிய மனசு வந்துடும். அப்போ அந்த அடிப்படையில் தான் அங்கே ஈஸ்வர சேவையை அதை செய்ய ஆரம்பிக்கும். ஈஸ்வர சேவைனா இந்த உலக காரியத்தை வந்து தன்னுடைய காரியமாக பார்க்காது, ஈஸ்வர காரியமாக பார்க்கும். தான் செய்கின்ற செயல் வந்து தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக அந்த மனம் விரும்பாம பொதுநல ஆதாயத்துக்காக விரும்பி அது போன்ற காரியத்தில் ஈடுபடும். அப்போ தான் இந்த தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமும் அந்த மனதுக்குள்ளே உண்டாகும். அதுதான் சத்துவகுணத்தினுடைய முக்கிய பிரதான விஷயம். அப்போ நம்ம மனதை வந்து சத்துவகுணத்தில் நிற்க வச்சு பழகிட்டே இருந்தோம்னா அப்போ தான் இந்த போன்ற வேதாந்த சாஸ்திரங்களுக்குள்ளே கூட நம்மளால் உள்ளே வர முடியும். அப்போ தான் இந்த விசாரத்தில் நம்ம ஈடுபட முடியும். அப்போ எல்லா நற்பண்புகளும் நமக்கு எப்போ உண்டாகும் அப்படின்னா சத்துவகுணத்தில் இருந்தால் உண்டாகும். ரஜோகுணத்தில் இருந்தால் நற்பண்புகளை நோக்கி நகர்வதற்குண்டான ஒரு நடைமுறை வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி பகுத்தறிவோடு பயன்படுத்துகிறோங்கிறத அங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரஜோகுணத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பொருளாதாரத்துக்காகவே ஓடுறோம், இந்த உலக சுகத்துக்காகவே ஓடுறோம், உறவுகளுக்காக ஓடுறோம், அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துல சுயநலமாக ஓடுறோம். ஒரு கோயிலுக்கு போகிறதோ ஒரு நல்ல விஷயங்களை நாடுறதோ கூட என்ன பண்ணுறோம், ஒரு சுயநலம் இருக்குது. அன்னதானம் பண்ணுறோன்னா கூட அதில் சுயநலம் இருக்குது, எனக்கு நல்லது வரணும், எனக்கு புண்ணியம் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய பண்புகள். ஆனால் நம்ம சத்துவகுணத்தில் வந்துட்டோம்னா இதெல்லாம் செய்வோம், ஆனால் நிஷ்காமியமாக செய்வோம். ஏன்னா இதில் வந்து எனக்கு எந்த பலனும் இல்லை, இது ஒரு ஈஸ்வர காரியமாக இருக்குது அப்படின்ட்டு ஈஸ்வர காரியமாக செய்வோம். அப்போ இந்த ரெண்டுக்குண்டான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் எந்த குணத்தில் நம்ம மேலோங்கனா நமக்கு மனம் வந்து அடங்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராரு, அந்த ரகசியத்தை சொல்கிறாரு. சத்துவ குணத்தில் மனம் நின்றுட்டு இருந்தால் தான் மனசு அடங்கும், ரஜோ குணத்திலையோ தமோ குணத்திலையோ இருந்தால் இந்த மனசு அடங்காது அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராரு. அது மாதிரி தமோ குணம் மேலோங்கினா என்ன ஆகுங்கிறதையும் சொல்கிறாரு. தமோ குணம் மேலோங்கி இருக்கிறவங்க எப்படி இருப்பான்னா எல்லாத்தையும் நானே அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை அவங்ககிட்ட வந்துடும். அப்புறம் மற்றவர்களை பற்றி அக்கறையே இருக்காது, மற்றவர்கள் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து இந்த தமோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் மேலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொருளாதாரத்துக்காக எந்த தீய வழிகளை வேணால் துணிஞ்சு செயல்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் தேவை, அது நான் ஏன் இப்படி சம்பாதிக்கணும், அப்படி போனாலும் அந்த பணம் வருதல்ல, அந்த வகையில் நான் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு தவறான வழிகளை தீமை தரக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் செய்ய முடியும்னா தமோ குணம் மேலோங்கியவர்களால் தான் அது முடியும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஈஸியாக பணத்தை சம்பாதிச்சுட்டு ஜாலியாக இருக்க பார்ப்பாங்களே தவிர கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிறதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ ரஜோ குணத்தில் இருக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைக்க தயாராக இருப்பான், ஏன்னா அவன் கடின உழைப்பாளியாக கூட இருக்க தயாராக இருப்பான். ஏன்னா அவனுடைய மனம் வந்து எதையாவது செய்யணுங்கிற ஒரு துடிப்பில் இருக்கும். ஆனால் இந்த தமோ குணத்தில் இருக்கிறவன் செய்வான், ஆனால் தனக்கு சாதகமாக ரொம்ப எளிமையாக லகுவாக எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்வான். அப்போ அதனால் அதர்ம வழியில் பொருள் ஈட்டுவான், அப்புறம் அவங்ககிட்ட அதிகப்படியான சோம்பேறித்தனம் இருக்கும், பொறாமை இருக்கும், அவன் இடத்துல அதிகப்படியான அசுரகுணம் காணப்படும். அப்போ இதுதான் மனதனுடைய மூன்று குணங்கள் என்பதை தெரிந்து கொள்பா அப்படின்னு இதில் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் இதில் வந்து குணங்களை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாரு. மறுவு ரசோகுணமாகில் உலக தேக வாதனையாம் சாஸ்திரவாதனையாகும். அதாவது உலக சம்பந்தப்பட்ட வாசனை இருக்கும், சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாசனை இருக்கும். அருமகனே, தமோ குணம் மேலான போதில் அசுர சம்பத்து உண்டாகும் அறிந்து கொள்ளே. அப்ப தமோ குணம் மேலோங்கிட்டா அவன் ஒரு அசுரன் மாதிரி இருப்பான், அவங்ககிட்ட நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுவே சத்துவ குணம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாகும் அப்படின்னு இங்க மூன்று குணங்களுக்கும் அந்த மூன்று குணங்கள்னால வரக்கூடிய நன்மைகளையும் இங்கே அவர் இந்த 16வது பாடலில் நமக்கு சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இவன் கேட்குறான், மனசு வந்து அமைதி அடையணும்னா நான் என்ன வழிமுறையை கையாளணும், அந்த அசையாத தீபம் காற்றில்லாத இடத்தில் அசையாத தீபம் போல் என்னுடைய மனசு நிற்கிறதுக்கு வழிமுறை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதுதான் இங்கே சொல்கிறாரு. அது அடுத்த பாடலையும் மீண்டும் அதே விளக்கம் கொடுக்க போகிறாரு. அது பார்ப்போம். 17வது பாடல். மனது சத்துவஸ்வரூபம், மற்றிரண்டும் வந்து கலந்தன, அவற்றை மாற்றினார் போம். தனது சன்மார்க்கத்தை விடாதிருந்த போது தமோகுணமும் இரஜோகுணமும் சமிக்கும், பின்னை கணப்பரிணாமம் சலனம் போம் போனக்கால் கலங்கமற்று நின்ற ஆகாசம் போலும், நினதுலம் அப்படியாம் அப்பிரம்மத்து ஒன்றாய் நிர்விகற்ப சமாதியிலே நிற்குந்தானே. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நிர்விகல்ப சமாதியிலே உன்னுடைய மனசு நிற்கும். எப்படி நிற்கும் அதுக்கு சொல்றார் பாருங்க. மனது சத்துவ சுரூபம், மற்றிரண்டும் வந்து கலந்தன, அவற்றை மாற்றினார் போம். பொதுவாக மனதனுடைய இயல்பான சுபாவம் சத்துவ குணம் தான். ஏன் அப்படி சத்துவ குணம் நம்ம சொல்றோம்? இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இப்போ ஈஸ்வரன் எங்கிருந்து படைக்கப்பட்டா? சத்துவ குணத்திலிருந்து தான் ஈஸ்வரன் வரான். அப்போ முதல்ல வந்து ஈஸ்வரன்கிறவன் யாரு? இந்த மொத்த பிரபஞ்சம். அப்போ இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரன் கிட்டிருந்து தான் வந்தது. அப்போ இந்த ஈஸ்வரன் தான் இந்த மொத்த பிரபஞ்சமாக இருக்கிறான். அப்போ அவங்ககிட்ட உண்டான குணம் என்னன்னா சத்துவ குணம். அப்போ நீங்க நான் எல்லாமே சத்துவ குணம் தான் இருந்திருக்கிறோம். எப்படி நமக்கு இந்த குணம் மாறிச்சுன்னா, இந்த விவகாரங்களுக்குள்ளே போனதுனால, உலக விஷயங்களுக்குள்ளே போனதுனால நமக்கு வந்து ரஜோகுணமும் தமோ குணமும் மேலோங்கிடுச்சு. பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே எந்த குணத்தில் இருக்குது? சத்துவ குணத்தில் இருக்கு. அது அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், எதுலையுமே பற்று வைக்காது, சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி தான் நம்ம இருந்தோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? நிறைய விஷயங்களை புறத்துலேருந்து எடுத்துக்கிறோம், மற்றவர்கள் சொல்லி கொடுக்குறத கேட்டுக்கிறோம். அவங்க என்ன சொல்லித்தராங்கிறத நமக்கு புரிதலே இல்லை. நல்லதோ கெட்டதானே தெரியாமையே நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிறோம். அப்போ அதனால் நம்மக்கிட்ட என்ன ரெண்டு குணங்கள் வந்துருச்சு? இந்த ரஜோ குணமும் தமோ குணமும் நம்மக்கிட்ட வந்துருச்சு. அப்போ இந்த ரஜோகுணம் தமோகுணம் என்ற இரண்டு குணங்களும் உலக விவகாரங்களில் ஈடுபட்டதின் வாயிலாக வந்து ஒட்டி கொண்ட குணங்களாகும் அப்படிங்கிறாரு. அதான் இங்கே சொல்கிறார் பாருங்க. மனது சத்துவ சுரூபம், மற்றிரண்டும் வந்து கலந்தன, அவற்றை மாற்றினார் போம். தனது சன்மார்க்கத்தை விடாதிருந்த போது தமோகுணமும் ரஜோகுணமும் சமிக்கும், பின்னை கணப்பரிணாமம் சலனம் போம், போனக்கால் கலங்கமற்று நின்ற ஆகாசம் போலும், நினதுளம் அப்படியாம் அப்பிரம்மத்து ஒன்றாய் நிர்விகற்ப சமாதியிலே நிற்கும் தானே அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு குணங்களும் எப்ப கீழே போகணும்? இந்த சத்துவ குணம் மேலோங்கனா கீழே போகும். அப்ப நம்ம சத்துவ குணத்தை உயர்த்துக்கணும், என்ன பண்ணணும்? நற்பண்புகளை விடாமல் கடைபிடிக்கணும், நல்ல விஷயங்களை நம்ம ஈடுபடணும். அந்த விஷயங்களுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா, இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படிப்பதற்கு உண்டான ஃபஸ்ட்டு நடைமுறை சப்ஜெக்ட் என்ன சொல்லுதுன்னா, வேதாந்தம் சாதன சதுஷ்டயம் அப்படின்ற ஒரு நான்கு விஷயங்களை சொல்லுது. சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு ஆரம்பத்திலே சொல்லி கொடுக்குது. அப்போ இந்தந்த பண்பை நீ வளர்த்திக்கணும், இப்படிலாம் நீ இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ கரெக்டாக கடைபிடிச்சின்னா உன்னுடைய மனம் வந்து ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகரும், நல்லதை நோக்கி நகரும். அந்த அடிப்படையில் நீ நல்ல விஷயங்களை உள்வாங்கும் போது இன்னும் தெளிந்த மனமாக மாறி தன்னை யார் என்று இந்த மனம் அறிந்து கொள்ளும். அதுக்குண்டான படிநிலைகளை இந்த சாஸ்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ இங்கே பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னா, நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம நகரணுங்கிறதுக்காக எதை செய்கிறோமோ அதுதான் பயிற்சி. அது நமக்கு எந்த வகையில் நமக்கு நன்மை தரும்ங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அந்த அடிப்படையில் நற்பண்புகளை நம்ம விடாமல் கடைபிடித்துக்கிட்டு, நிஷ்காமிய கர்மத்தில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் ஈஸ்வர காரியமாக கருதி செய்து கொண்டிருந்தா இந்த தமோ குணமும் ரஜோ குணமும் மாறி சத்துவ குணம் மேலோங்கும். ஏன்னா நமக்கு இதெல்லாம் தெரியாமல் போய் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய சத்துவ குணத்தோட ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் கலந்துக்கிட்டோம். நம்ம பிறப்பு வந்து சத்துவ குணம் தான் நம்முடைய பிறப்பு. ஆனால் ஏற்றிக்கொண்ட எண்ணங்கள் என்ன பண்ணிடுச்சு, நமக்கு ஏகப்பட்ட ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் உள்ளே கொடுத்துருச்சு. அப்போ இந்த ரஜோகுணம் தமோ குணம் அதிகமாக உள்வாங்கி போனதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கோபம் இருக்குது, தாபம் இருக்குது, கெட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறோமே, காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உள்ளே வந்து பூந்துடுச்சு. ஏன்னா இந்த மனசு தேவையில்லாத விசேஷங்களில் போய் சிக்கி உள்ளே வாங்கிடுச்சு. அப்போ இதிலிருந்து விடுபடணும்னா நம்ம மனதை வந்து சத்துவ குணத்துக்கு நிறுத்தணும் அப்படின்னா, அப்போ எப்படிங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இனிமேல் செய்யக்கூடிய செயல்களை நம்ம நல்ல விதமாகவும் நிஷ்காமிய கர்மமாகவும் ஈஸ்வர காரியமாகவும் செய்யணும். ஏன்னா இப்போ நான் ஒரு செயலை செய்கிறேன்னா அது என்னுடைய சுயநலத்துக்காக செய்யாமல், இது பொதுநலமாக இந்த காரியத்தை நான் செய்கிறேன், ஏன்னா இது ஈஸ்வர காரியம், என்கிட்ட இந்த காரியத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் இந்த காரியத்தை செஞ்சிகிட்டு இருக்கேன், இதன் மூலமாக வரக்கூடிய நன்மை தீமைகள் எனக்கு தெரியாது, அது நல்லதாக கெட்டதான் தெரியாது, ஆனால் இந்த காரியம் என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்தமே அதை ஈஸ்வரங்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு இந்த காரியத்தை நம்ம செய்யும்போது நமக்கு பாவ புண்ணியங்களும் கிடையாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா நிஷ்காமிய கர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பாவ புண்ணியம் கிடையாது, ஏன்னா அதில் அவங்க எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்த்து செய்கிறதில்ல. அப்போ அவங்ககிட்ட வந்து அந்த காமிய கர்மா இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த மனதில் தேவையற்ற எண்ணப்பதிவுகளில் உண்டான பல விஷயங்களிலிருந்து நம்ம விடுபடணும். அப்போ ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்துக்கு அடிக்கடி தாவிக்கொண்டிருக்கிற இந்த மனச்சஞ்சலங்கள் நமக்கு நீங்கி எதிலும் ஒட்டாத கலங்கமற்ற அந்த ஆகாயம் போன்று நம்முடைய உள்ளம் தெளிந்து நின்றா அதுதான் எண்ணங்களற்ற நிர்விகல்ப சமாதி, அதுவே உன் சொரூபம், அந்த பிரம்மத்திலே நீ ஒன்றி நிற்பாயாக அப்படின்னு இந்த பாடலை சொல்றாரு பாருங்க. கலங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நினதுளம் அப்படியாம் அப்பிரம்மத்து ஒன்றாய் நிர்விகற்ப சமாதியிலே நிற்கும் தானே. எப்ப நிற்கும்? தமோகுணம் ரஜோகுணமும் சமிக்கும் பின்னை கணபரிணாமம் சலனம் போம் போனாக்கால் கலங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நினதுளம் அப்படியாம் அப்பிரம்மத்து ஒன்றாய் நிர்விகற்ப சமாதியிலே நிற்கும் தானே. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மனம் வந்து பல்வேறு சலனங்களுக்கு உட்படுவதற்கு காரணமான ரஜோகுணமும் தமோகுணமும் நம்ம இடத்துல இருந்து குறைக்கப்பட வேண்டும். அப்போ சத்துவகுணத்துக்கு நம்ம மேலோங்கணும். சத்துவகுணத்துக்கு மேலோங்கணும்னா நம்முடைய செயல் விளைவுகள் எல்லாம் எப்படி இருக்கணும், நாமளே நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவின் மூலமாக நன்மையை நோக்கி நம்ம நகரணும். அப்போ நல்ல விஷயங்களை கேட்டல், நல்ல விஷயங்களை படித்தல், நல்ல விஷயங்களை பார்த்தல் அப்படிங்கிற மாதிரி நம்ம நற்காரியங்களுக்குள்ளே ஈடுபட ஆரம்பிச்சிடணும். செயல்கள் வந்து ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும். இந்த செயல்னால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், என்ன ஆதாயம் இருக்குங்கிறத பார்க்காம ஈஸ்வர காரியமாக செய்யணும். அப்புறம் அது மாதிரி செய்யக்கூடிய காரியத்தினுடைய விளைவுகள் வந்து எனக்கு பாவமா புண்ணியமானலாம் பார்க்காம அது ஒரு நிஷ்காமிய கர்மமாகவே செய்யணும். ஏன்னா ஒரு பலனை எதிர்பார்த்து இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம்னா அன்னதானம் பண்ணுறோம்னா அதில் ஒரு பலன் எதிர்பார்க்குறோம், புண்ணியம்ங்கிற ஒரு பலன் எதிர்பார்க்குறோம். ஆனால் நிஷ்காமிய கர்மம் வந்து அப்படி கிடையாது. அது சாப்பாடு போடுற வேலை எனக்கு கொடுத்துருக்குது, நான் அதை செய்கிறேன், அவ்வளோதான். அந்த சாப்பாடு சாப்பிட்றதும் அதனால் வரக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் எனக்கு ஒன்றும் இல்லை, அது ஈஸ்வரனுக்கே போய் சேரட்டும். அப்போ எல்லாமே ஈஸ்வர காரியம், ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிடணும். ஏன் நாம் வந்து இந்த இடத்துல டுவாலிட்டிக்குள்ளே ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த உடலில் தானே காரியம் மாற்றுறோம், மனதின் மூலமாக இந்த உடல் மூலமாக செயல் செய்கிறோம். அப்போ இந்த செயல் செய்கிறவன் யார்? இந்த மனம் உடல் தானே செயல் செய்யுது. இங்கே ஆத்மாவுக்கு எந்த செயலும் இல்லை, ஆத்மா எதையும் செய்கிறதே கிடையாது. அது வெறும் சாட்சியாக, வெறும் பார்வையாளனாக எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் அதனுடைய வேலை. அது எதனோடையும் வந்து ஒட்டாது, அது எதுலையும் சங்கமிக்காது. ஆத்மா வந்து எதுலையும் சங்கமிக்கிறது கிடையாது. அப்போ இங்கே செயல்படுறது யாருன்னா, மனசு தான், இந்த உடலும் தான் செயல்பட்டு இருக்கு. ஏன்னா மனம் வந்து சூட்சமாக, உடல் வந்து ஸ்தூலம். கண்ணுக்கு தெரியாத மனம் வந்து ஒரு உடல்ங்கிற கருவியை கையாண்டு கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த செயல் செய்யக்கூடிய மனசை நல்நிலையை நோக்கி நீங்கள் திருப்பும் போது உங்களுடைய காரியங்களும் நன்மையான காரியங்களாக மாறும். அப்போ இந்த செயல் வந்து நல்லதை நோக்கி போகும். அப்படி போகக்கூடிய நற்செயல்கள் தான் நம்ம எந்த பக்கம் இழுத்துக்கிட்டு போகும், இது மாதிரி நல்ல விஷயங்களை நோக்கி இழுத்துக்கிட்டு வரும். நான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், ஈஸ்வரன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத தெரிந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நம்ம இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு வரோம். அப்படி இழுத்துக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம உள்வாங்கிறது எந்த மனசு? இதே மனசு தான். பலவிதமான ரஜோகுணத்திலேயும் தமோ குணத்திலையும் சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசு இந்த பாடத்திட்டங்கள் வாயிலாக நல்ல விஷயங்களை உள்வாங்குது. அப்போ என்ன பண்ணுறது? உள்வாங்க ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட தீய எண்ணங்களும் தீய பதிவுகளும் நம்ம விட்டு நீங்க ஆரம்பிக்குது. எப்படி அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் வெளியேறணும்னா நல்ல நீரை ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த சேத்து தண்ணியெல்லாம் வெளியே போய் நல்ல நீர் அங்கே நிரம்பிடுதோ அந்த டம்ளருக்குள்ள. இந்த மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய களங்கமான எண்ணங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிந்த நிலைப்பாட்டுக்கு மனசு வந்துடுது. அந்த தெளிந்த நிலைப்பாடுங்கிறது என்ன? நல்ல விருத்திகளை உள்வாங்கிக்குது, மனோவிருத்திகளை வந்து நல்லதை நோக்கி திருப்பிக்குது. அப்போ தன்னை யார் என்று தெரிந்து கொள்கிறது, நானே அந்த பிரம்மங்கிறத புரிந்து கொள்கிறது. அப்போ இந்த பிரம்மங்கிற புரிதல் எப்படி வருது மனசுக்குன்னா, இங்கே ஒரு அறிவு மட்டும்தான் இருக்குது, அதனுடைய பிரகாசம் வந்து இந்த மனதில் பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால எனக்கு இந்த உலகம் விரியுது. அப்படி விரியக்கூடிய இந்த உலகத்தை நான் பார்த்த உடனே என்ன நினச்சிக்கிறேன், இதை நானே படைச்சிக்கிட்டேங்கிற ஒரு அகங்காரத்துக்குள்ளே நான் ஆடிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த மனோ விருத்தி வந்து அறிவு இருக்கிறதுனால தான் விருத்தி ஆகுது, இல்லைனா விருத்தி ஆகாது. நான் ஏற்கனவே சொன்னது தான், மீண்டும் மீண்டும் அதே உதாரணத்தை சுட்டி காட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு இறந்த பிணம் இருக்குது, அந்த பிணத்துக்கு கண் இருக்கும், காதுகள் இருக்கும், ஆனால் பிரயோஜனம் இல்லை, அங்கே உயிர் இல்லை, ஆத்மா இல்லை, அதனால் அது பலனற்று கிடக்குது. இப்போ ஆத்மா இல்லைங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஆத்மா வந்து அந்த உடல் மூலமாக பிரகாசிக்கலைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது, இந்த உடலில் மட்டும் தனியாக இல்லாமல் போயிடல. ஆனால் அந்த ஆத்மா பிரகாசிப்பதற்கான தகுதியை இந்த உடல் இழந்து விட்டதுங்கிறதுனால அங்கே ஆத்மா இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, உடனே அந்த இடத்துல ஆத்மா இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. அதனால தெளி தெளிவாக புரிந்து கொள்ளணும். அது மாதிரி மனோ விருத்திகளை வந்து ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் அடிபட்டு கிடக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் ஆள் இருப்பான், அவனுக்கு உயிர் இருக்கும், கண்கள் இருக்கும், காதுகள் இருக்கும், ஆனால் உலகம் தெரியாது. அப்போ இந்த உலகம் தெரியாத ஒரு நிலைப்பாட்டில் ரெண்டு நிலைப்பாட்டு இருக்கு, ஒன்று மரணம், இன்னொன்று கோமா ஸ்டேஜ். அப்போ இந்த ரெண்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை தானே இந்த விழிப்பு நிலை. அப்போ இந்த விழிப்பு நிலையில தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி இந்த மனதிற்கு மட்டும்தான் உண்டு, விழிப்பு நிலை மனதிற்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா ஆள் உறக்கத்தில் இருக்கிற மனசு காரணத்தை போய் ஒடுங்கிடுது. கனவு நிலை மனது என்ன பண்ணுது, வேற ஒரு உலகத்தை படைச்சிக்கிட்டு அதில் வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த விழிப்பு நிலை மனதுக்கு மட்டும் இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுது இது போன்ற நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. ஏன்னா இந்த விழிப்புல மட்டும்தான் இந்த பகுத்தறிவு வேலை செய்யும், மற்ற நிலைப்பாட்டில் வேலை செய்யாது. இந்த ஆழ்ந்த உறக்கத்திலையும் வேலை செய்யாது, கனவுலையும் வேலை செய்யாது. அப்போ எப்போ இந்த பகுத்தறிவு வேலை செய்யும் அப்படின்னா விழிப்பு நிலையில் இருக்கும்போது மட்டும்தான். அப்போ நான் விழித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு நமக்கு தெரியும் போதெல்லாம் நம்ம நல்ல விஷயங்களை நோக்கி நகரணும். இதை தான் வள்ளலார் சொல்றார், விழித்திரு பசித்திரு அப்படின்னு ஏன் சொல்றாரு. இந்த விழிப்புங்கிறது நமக்குள்ள இந்த பிரகாசத்தை நோக்கி நம்ம நகரணுங்கிறது புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல அவர் சொல்றாரு பசித்திருங்கிறதுடைய நோக்கம் என்ன, இது போன்ற ஆத்ம ஞான விஷயங்களை தெரிந்துக்கணுங்கிற ஒரு பசி உங்ககிட்ட வரணுங்கிறாரு. ஏதோ பசித்திருன்னு சொல்லிட்டு அவர் சோறு போட்டுக்கிட்டு இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து வள்ளலாருடைய ஆசிரமங்களில் பார்த்தீங்கன்னா அன்னதானத்தை மிக பிரத்யேகமாக பண்ணுறாங்க. அப்போ வள்ளலார் என்ன சொன்னார், பசித்திருன்னு சொன்னார், அப்போ ஏன் அதனால சோறு போடுறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தோம்னா அவர் சொன்ன பசித்திரு என்ன, ஆத்ம விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பசி வரணும்ப்பா அவனுக்கு, அதை தெரிஞ்சுக்கோ. அந்த பசி தான் முக்கியமான பசி, சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய பசி முக்கியம் இல்லை, அது வந்து இந்த உடல் ஜீவிதம் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த மனம் தன்னை தெரிந்து கொள்ளணும்னா அந்த பசி வரணும், அந்த ஆத்ம விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பசி வரணும். அப்போ விழித்திருங்கிற விஷயத்தில் தான் இந்த மாதிரி ஞானங்களை உள்வாங்க முடியும். அப்போ தனித்திருங்கிறது என்ன, தன்னை ஆன்மா என்று அறிந்து கொள்றது தான் இங்கே தனித்திரு. அப்போ விழித்திரு பசித்திரு தனித்திரு அப்படிங்கிற உண்மையான மீனிங்கே நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. இப்போ தனித்திருனா எது தனித்திருக்கும், ஆத்மா மட்டும்தான் தனித்திருக்கும், ஏன்னா அது எதனோடையும் சங்கமிக்காதது. அதை வந்து அவங்கெல்லாம் சூட்சமாக பரிபாஷையில் மகான்கள் பேசுகிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு பக்குவம் வேணும் இல்லையா, அதற்குண்டான மனோப்பக்குவம் உள்ளவங்க தான் இந்த பாடத்திட்டங்களையும் புரிஞ்சிக்க முடியும். அதுதான் நான் சொன்னேன், 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை கொண்டு வந்து 10ஆம் வகுப்பில் உட்கார வச்சு இந்த பாடத்தை புரிஞ்சுக்கும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துனீங்கன்னா அவனால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதுக்குண்டான மனோவிருத்தி அவனுக்கு இன்னும் நான் வரல, புரிதல் வரல. அவன் புரிதல் வரும்போது வரட்டும், இங்கே யாருக்கு புரியுறதோ அவங்களுக்கு தான் இது புரிய வரணும், அவங்களுக்கு தான் புரியவும் செய்யும். அப்போ இதை புரிந்து கொண்டா நம்ம என்ன செய்யணுமோ அதை நோக்கி நம்ம செய்யறத விட்டுட்டு மீண்டும் நம்ம சின்ன குழந்தைங்களை மாதிரியே அந்த 5ஆம் வகுப்புக்கே போய் ஆர்வமாக பாடம் கற்றுக்க விரும்புகிறோம் அப்படின்னா அப்புறம் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாதுங்கிறதா இங்கே உண்மை. அதை புரிஞ்சுக்கணும், எங்கே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய மனம் தான் இங்கே எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது, நம்ம கடந்த பாடல்கள்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த மனதனுடைய விருத்திகள் வந்து நல்ல விருத்தி கெட்ட விருத்திங்கிற ரெண்டு விஷயங்களுக்குள்ளே எப்பயுமே மனம் இருக்கும். ஏன்னா மனம் என்றால் இருமைகளால் சூழப்பட்டது, ஆத்மா மட்டும்தான் ஒன்று ஏக்கம். மனம்ங்கிறது ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம், அது வந்து சிதாபாசன். அப்போ அது ஆத்மாவின் பிரதிபிம்பம். ஏன் அது சிதாபாசனாக வருதுன்னா எண்ணங்களுடைய தொகுப்பு, பல்வேறு எண்ணங்களினால் ஒட்டுமொத்த தொகுப்பாக மாறி மனமாக மாறிவிடுகின்றது. அப்போது அந்த எண்ணங்களுடைய தொகுப்பாகிய மனதை தான் இங்கே நம்ம ஜீவன் சொல்கிறோம். அப்போ இந்த ஜீவன்கிற ஒரு விஷயம் பல்வேறு எண்ணங்களுடைய தொகுப்பாக இருந்தாலும் இந்த ஜீவன் எப்போ பிரகாசிப்பான்னா அந்த அறிவு பிரகாசித்தா தான் இந்த ஜீவன் பிரகாசிப்பான். அப்போ ஆத்மான்னு ஒன்று இருந்தால் தான் அங்கே ஜீவன்கிற ஒரு விஷயமே இருக்குது, ஆத்மா இல்லைன்னா இங்கே ஜீவன்கிற ஒரு விஷயமே இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா கூட இப்போ ஜீவாத்மா பரமாத்மாங்கிற அங்கே உரிமைகள் கிடையாது. ஏன்னா ஒரு ஆத்மா இருக்கிறதுனால தான் இங்கே இந்த விஷயமே இங்கே மனதுக்கு பிரதிபலிக்கும், இல்லைன்னா இங்கே பிரதிபலிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் மனம் இருந்தும் செயலற்ற நிலையில் கோமா ஸ்டேஜில் கிடக்கிறான், அப்போ என்ன பிரயோஜனம் இருக்குது, ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லது உயிரற்ற உடலுக்கு எல்லா புலன்களும் இருக்கும், ஆனால் அந்த புலன்களால் எந்த பயனும் இல்லை. அப்போ யாருக்கு இதெல்லாம் பயன்படுது அப்படின்னா இந்த மனித தேகம் இருக்கணும், இந்த மனித தேகத்துக்குள்ள உயிர்ங்கிற ஒரு சக்தி இருக்கணும், இந்த உயிர்ங்கிற சக்தியை வச்சுக்கிட்டு இந்த புலன்கள் எல்லாம் சரியா வேலை செய்யணும். இந்த புலன்கள் எல்லாம் சரியா வேலை செஞ்சுட்டு இருந்தா ஆத்மா பிரகாசிக்கும் போது இந்த ஒவ்வொரு புலன்கள் வழியாக நமக்கு நிறைய விஷயங்களை உள்ள எடுத்துக்கும். அப்படிதான் கண் வழியா நம்ம பார்க்குற விஷயத்த உள்ள எடுத்துக்குது, காது வழியா நம்ம கேட்குற விஷயத்த உள்ள எடுத்துக்குது, இதெல்லாம் எடுத்து சேகரிச்சுக்குது மனசு. அந்த சேகரிப்பு தான் சித்தம்னு சொல்றோம். அப்போ அந்த சித்தத்தினுடைய பதிவு தான் நமக்கு மீண்டும் வெளியே பிரகாசிக்க போகுது, அடுத்த செயல்பாட்டுக்கு தயாராக போகுது. அப்போ நல்ல விஷயங்களை நோக்கி இந்த மனசு திரும்பினா, நல்லதை நோக்கி நோக்கி எடுத்துக்கிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மனம் வந்து சத்துவ குணத்தில் நிற்க ஆரம்பிச்சிடும். அப்படி நிற்கும் போது தான் இந்த மனது வந்து தன்னை யார் என்று அறிந்து கொள்ளும். அப்படி அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த காற்றினால் அசையாத தீபம் போல தன்னைத்தானே அறிந்து கொண்ட நிலையிலே திடமாக நின்று பிரகாசிக்கும். அதுதான் இங்க வந்து நிர்விகல்ப சமாதி, எந்த ஒரு விகல்பமும் இல்லாத நிலைப்பாடு, அந்த ஆதியுடன் சமமாக இருக்கின்ற நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த பாடல சொல்றாரு. அதனால இந்த பாடல் வந்து நிறைய விஷயங்களை சூட்சமா சொல்லிக்கிட்டே வருது. நம்ம கிட்ட இருக்கிற குணங்களை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் சத்துவ குணத்துக்கு நம்ம மேலோங்கணும். அதனால மீண்டும் இந்த பாடலை ஒரு டைம் படித்தோம்னா புரியும். மனது சத்துவ சுரூபம், மற்றிரண்டும் வந்து கலந்தன, அவற்றை மாற்றினார் போம். தனது சன்மார்க்கத்தை விடாதிருந்த போது தமோகுணமும் ரஜோகுணமும் சமிக்கும், சமிக்கும்னா இல்லாம போகும். பின்னை கனபரிணாமம் சலனம் போம், போனக்கால் கலங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நினதுளம் அப்படியாம் அப்பிரம்மத்து ஒன்றாய் நிர்விகற்ப சமாதியிலே நிற்கும் தானே. அப்போ நிர்விகல்ப சமாதியிலே உன்னுடைய மனசு அந்த பிரம்மத்தை போல அந்த ஆகாசத்தை போல நிற்கும் என்றால் இங்க ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் காணாம போய் அந்த சத்துவகுணம் மேலோங்கி சன்மார்க்கத்தை விடாமல் நிற்கும்போது மட்டும்தான் அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சன்மார்க்கத்தை தான் வள்ளலாரும் பேசுறாரு. அப்ப இங்க சன்மார்க்கம்ங்கிறது வள்ளலாருக்காக மட்டும் எழுதப்பட்டதல்ல, இது சாஸ்திரத்தினுடைய மொத்த விஷயம். இத மகான்கள் வந்து அவங்கவுங்க பாணியில் எடுத்து சொல்றாங்க, பலவேறு விஷயங்கள்ல பலவேறு புரிதல்ல அவங்க சொல்லிக்கிட்டு வராங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய புரிதல் வந்து அவங்களுடைய மனம் சார்ந்தது தான். ஏன்னா மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்றி வச்சுட்டு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நல்ல விஷயங்களை ஏற்றிக்கிட்டால் நல்லத விஷயங்களை நல்லதாக புரியும். அந்த அடிப்படையில் தான் இங்கே ஒரு இந்த பாடலில் இந்த விஷயத்தை கொடுக்குறாரு. அடுத்து 18வது பாடலேருந்து நம்ம செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வருவார். வரைக்கும் நம்ம பார்த்த பாடல்களை முக்கியமாக புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ மனம்ங்கிற ஒரு விஷயம்தான் ஆத்மாவினுடைய சிதாபாசன். சிதாபாசன்னா சித்தனுடைய பிரதிபிம்பம். அப்போ இந்த சித்தனுடைய பிரதிபிம்பமாகி இந்த மனம் எப்படி பிரகாசிக்குது? நம்ம இடத்துல இருக்கிற புலன்கள் வழியாக பிரகாசிக்குது. நம்ம இடத்துல உள்ள புலன்கள் என்ன? கண்கள், காதுகள், நாக்கு, மூக்கு அப்படிங்கிற புலன்கள் வழியாக, இந்திரியங்கள் வழியாக இந்த உலகத்தை பார்க்குது. இப்போ கண்கள் வழியாக காட்சியை பார்க்குது, காதுகள் வழியாக விஷயங்களை கேட்குது. அப்போ இந்த கண்கள் வழியாக காட்சிகள் தெரிவதற்கும் காதுகள் வழியாக விஷயங்களை கேட்பதற்கும் உள்ள அந்த இந்திரியங்களுக்கு என்ன சொல்கிறோம், சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அறியப்படும் பொருள்னு சொல்லுது. இது மூலமாக தான் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே அறிபவன் யாரு? மனசு. அப்போ அறிவு யாரு? அதுதான் ஆத்மா. அப்போ ஆத்மா இருப்பதுனால அதனுடைய பிரதிபிம்பமாகிய அறிபவனாகிய மனது அறியப்படும் பொருளாகிய இந்திரியங்கள் வாயிலாக இந்த உலகத்தை விரிச்சிக்குது. அப்போ இந்த உலகம் வந்து கண்கள் வழியாக இது பானை, இது வந்து துணி அப்படின்லாம் சொல்லுது. அதான் கடப்படாதின்னு சொல்கிறாரு அது கடந்த பாடலில். கடமும் படமும்னா இந்த பானையும் இந்த துணியும் எப்படி நமக்கு தெரியுது? கண்கள் வழியாக காட்சிகளை பார்த்து இதுக்கு பேர் பானைப்பா, இதுக்கு பேர் துணிப்பா அப்படின்ற நாம ரூபங்களை நாமளே சூட்டிக்கிட்டு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒரு உணர்ந்துக்கிறோம், இதுதான் இந்த விஷயம் அப்படின்னு உணர்ந்துக்கிறோம். அப்படி உணர்ந்த விஷயத்தினால நமக்கு என்ன கிடைச்சிது, என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி விசேஷ சுகங்கள் நமக்கு தேவை, என்ன மாதிரி விசேஷ சுகங்கள் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற பகுத்தறிவு நம்ம இடத்துலயே புத்தி சக்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம இந்த மனதின் வழியாக இந்த இந்திரியங்கள் வழியாக இந்த விஷயங்களை உள்வாங்கும் போது அந்த சிதாபாசனில் சேகரிக்கப்பட்ட, அதாவது சித்தத்தில் சேகரிக்கப்பட்ட இந்த விசேஷ சுகங்கள் எல்லாம் நம்ம எப்படி வழி நடத்த போகுது அப்படிங்கன்னா, நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் நம்மளை வழி நடத்த போகுது. அப்ப எது மாதிரி விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிறோம், நல்லதை உள்வாங்கணுமா கெட்டதை உள்வாங்கணுமா அப்படிங்கிறத நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட பகுத்தறிவின் மூலமாக நம்ம பகுத்தறிகிறோம். பகுத்தறிந்து இது நன்மை இது தீமைங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம நன்மையை நோக்கி நகர்ந்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக வந்து சேரும். அப்போ நம்ம நல்லதை நோக்கி நகருவோம். அப்போ நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே போய் போய் நம்மளை வந்து சன்மார்க்க வழியிலே ஒரு சத்துவ குணத்தில் நம்மளை மேலோங்க வச்சிடும். அப்படி மேலோங்கிய நிலையை நம்ம வந்துட்டோம்னா தான் நம்முடைய மனது வந்து தூய்மையாக இருக்குன்னு அர்த்தம், பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆபாச ஜீவனில் தான் ஆத்மா பிரகாசிக்கும். அப்போ அப்போ தான் ஆத்மா யார், தன்னை யார் என்ற அந்த மனசு தெரிஞ்சுக்கும். ஏன்னா மனசு வந்து இந்த விசேஷ சுகங்களில் சிக்கிட்டு இருக்க வரைக்கும் தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்பாது. இந்த விட்டுடுங்க, பற்றற்று, வைராக்கியம் வேணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் மனசுக்கு தான். ஏன்னா இங்க வந்து மனம் இந்த விசேஷ சுகங்களை விடுறது தான், நாம என்ன நினைச்சுக்கிறோம், விட்டுட்டு பற்றட்டுறோன்னு எங்க பொண்டாட்டி விட்டுறணும், ட்ரெஸ்ஸை விட்டுறணும், உடனே ஒரு காவி ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கணும், குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே போய் சன்னியாசியா மாறிடணும் அப்படி புரிஞ்சுக்கிறோம். அப்படிலாம் சாஸ்திரம் சொல்லவே வரல. தேவையற்ற விசேஷ சுகங்களை விட்டீங்கன்னா உன்னுடைய சொரூபத்துக்கு நீ திரும்பிடுவேங்கிறத மனசுக்கு சுட்டி காட்டுது சாஸ்திரம். இங்க புரிதல்ல வர தவறுனால என்ன பண்றோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறோம். அப்படி செஞ்சா மட்டும் ஜெயிச்சிடுறோமானா இல்லை. இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாத்தையும் திறந்துட்டு சன்னியாசா போய் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு பாருங்களேன், நிச்சயமா இல்லை. அவங்கவுங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு வேணா இங்கே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க குடும்பத்தை. அப்போ அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகாமல் நல்ல விஷயங்களை நோக்கி நகர்வதற்கான சரியான வழிமுறையை இந்த சாஸ்திரம் கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்ம அதை படிப்படியாக படிச்சுக்கிட்டு இந்த மனதை வந்து நம்ம தூய்மையாக்கிக்கிட்டா நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை நமக்கு பிரகாசிக்கிறது தெரியும். அப்புறம் நானே அது அதுவே நான் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்புறம் அங்கே இருமைகள் கிடையாது, ஏக்கமாக நாமே இருப்போம். அப்போ இதை வந்து இன்னும் சில பாடல்கள் மூலமாக அவர் இன்னும் தெளிவுபடுத்த போறாரு. இப்போ இன்றைக்கு நம்ம வந்து 17வது பாடலோட நிறைவு செய்யலாம். அடுத்து 18வது பாடலிருந்து செவ்வாய்க்கிழமை தொடருவோம். அப்போ இன்று இத்துடன் நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.